எனது அன்பிற்கும் மதிப்பிற்குரிய தமிழீழ மக்களே, எமது மண்ணிற்காக, எமது மக்களுக்காக, விடுதலை என்ற உன்னத விழுமியத்திற்காக தமது இன்னுயிரை ஈகம் செய்த எம்முயிர் வீரர்களை நாம் நினைவு கொள்ளும் இன்றைய நாள் ஒரு புனித நாள். இந்நன்னாளில் எமது ஆன்ம கதவுகளை அப்புனிதர்களுக்காக திறந்து கொள்வோம். நீங்காத நினைவுகளாக, எம்மோடு ஒன்றி கலந்துவிட்ட உணர்வுகளாக, காலத்தால் சாகாது என்றும் எம்முள் உயிர் வாழும் இம்மாவீரர்களை இன்று கௌரவிப்பதில் தமிழீழ தேசம் பெருமை கொள்கிறது. மாவீரர் நினைவாக ஈகச் சுடரை ஏற்றும் பொழுது அந்த எரியும் சுடரில், அந்த தீ நாக்குகளின் அபூர்வ நடனத்தில், அந்த அற்புதமான படிமத்தில் நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன். அக்கினியாக பிரகாசித்தபடி ஆயிரம் ஆயிரம் மனித தீபங்கள் நெருப்பு நதி போல ஒளிகாட்டி வழிகாட்டி செல்லும் ஒரு அதிசய காட்சி திடீரென மனத்திரையில் தோன்றி மறையும். மாவீரர்களே எமது சுதந்திர பயணத்தின் வழிகாட்டிகள், அவர்களது வாழ்வும் வரலாறும் எமது இலட்சிய உறுதிக்கு உரமேற்றுபவை. அவர்களே எமக்கு ஒளிகாட்டிகள். மாவீரர்களுக்கு ஈகச் சுடரேற்றி அவர்களை நினைவு கொள்ளும் இந்த புனித நாளில் நாமும் எமது இதயங்களில் இலட்சிய நெருப்பை மூட்டிக்கொள்வோம். எமது தேசத்தின் சுதந்திரத்திற்காக, அந்த உன்னத இலட்சியத்தை அடைவதற்காக எத்தகைய இடர்களையும் எத்தகைய துன்பங்களையும் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்போம் என நாம் எமக்குள் வீர சபதம் செய்து கொள்வோம். எனது அன்பான மக்களே, எமது விடுதலை போராட்ட வரலாற்றில் இன்று நாம் ஒரு முக்கிய திருப்புமுனையை அடைந்திருக்கிறோம். எமது படையணிகள் ஒப்பற்ற இராணுவ சாதனைகளை நிலைநாட்டி எமது தேசத்தின் கலாச்சார தலைநகரான ஜாழ்ப்பாணத்தின் வாசற்படியை அண்மித்து நிற்கின்றன. ஜாழ்ப்பாணத்தின் களத்தை திருகியபடி குடா நாட்டை வன்னி மாநிலத்துடன் துண்டித்து வைத்திருந்த ஆனையரவு பெருந்தளம் புலிப்படை வீரர்களால் மீட்கப்பட்டமை இவ்வாண்டு நாம் ஈட்டிய மாபெரும் இராணுவ வெற்றியாகும். தகர்க்க முடியாத இரும்பு கோட்டையாக 20,000 இராணுவத்தினருடன் தொடர் வலய முகாம்களால் சூழப்பட்டு பரந்தனிலிருந்து பலைவரையும் கரையோர தளங்களோடும் 80 சதுரமைல் நிலப்பரப்பை கொண்ட ஆனையரவு பெருந்தளம் எம்மால் வெற்றி கொள்ளப்பட்ட நிகழ்வானது உலக போரியல் வரலாற்றில் பதியப்பட்ட மகத்தான இராணுவ சாதனையாகும். இப்புகழீட்டிய வரலாற்று சமரில் புலிகள் வரித்த நுட்பமான போர் வியூகங்களும் திகைப்போட்டும் தரை இறக்கங்களும் வீரம் செறிந்த தாக்குதல்களும் தந்திரோபாயங்களும் போரியற் கலையில் எமது விடுதலை இயக்கத்தின் அபாரமான வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் உலகத்திற்கு எடுத்து காட்டியது. வெளிநாட்டில் பயிற்சி பெற்று உள்நாட்டில் களமாடி முதிர்ச்சி பெற்ற சிங்களத்தின் சிறப்பு படையணிகள் இச்சமரில் சிதைக்கப்பட்டன. இந்நிகழ்வானது சிங்களத்திற்கு இராணுவ பொருளாதார ரீதியில் முண்டு கொடுத்து நிற்கும் உலக வல்லரசுகளை திகைப்பில் ஆழ்த்தியது. ஆனையரவு பெருந்தளத்தை வெற்றி கொண்டு தென்மராட்சியிலும் வடமராட்சி கிழக்கிலும் பெருமளவு நிலங்களை மீட்டெடுத்த அதே வேகத்தோடு கிழக்கு அரியாலை வழியாக எமது படையணி ஒன்று ஜாழ்ப்பாணத்தின் நகராட்சி எல்லைக்குள் பிரவேசித்தது. அதே சமயம் எமது மற்றைய படையணிகள் தெனங்கிழப்பு வழியாக நாவற்குழி, கைதடி, மட்டிவில் பிரதேசங்களை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தன. ஜாழ்ப்பாண நகரம் அடைப்புறை வியூகத்தில் சுற்றி வளைக்கப்பட்டது. இதனை அடுத்து ஒரே ஒரு ஆகாய விநியோக மார்க்கமாக விளங்கிய பலாலி பெருந்தளம் எமது பீரங்கி தாக்குதலுக்கு இலக்காகியது. மின்னல் வேகத்தில் நிகழ்ந்த இத்திடீர் திருப்பங்களின் விளைவாக சந்திரிக அரசு என்றுமில்லாத இராணுவ நெருக்கடியை சந்தித்தது. சந்திரிகா அம்மையார் நிலைகுலைந்து போனார். ஆயினும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சர்வதேச உலகத்தின் உதவி பெற்று நெருக்கடியை சமாளிக்க திட்டமிட்டார். யாழ்ப்பாணம் புலிகளிடம் வீழ்ந்தால் அங்குள்ள 30,000 சிங்கள படையினருக்கு உயிராபத்து ஏற்படும் என உலகெங்கும் அபாயச் சங்கை ஊதினார். இந்த அபாய அறிவிப்பை கேட்டதுமே அனைத்துலக நாடுகளும் அம்மையாருக்கு உதவி செய்ய முன்வந்தன. இந்திய கடற்படையின் உதவியுடன் சிங்கள இராணுவத்தினரை பாதுகாப்பாக மீட்டெடுக்க இந்தியா முன்வந்தது. இஸ்ரேல், பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அவசர ஆயுத உதவி வழங்க முன்வந்தன. முழு உலகமுமே அம்மையாரின் பின்னால் அணி திரண்டது. மிகவும் சக்தி வாய்ந்த நவீன ரக அழிவு ஆயுதங்கள் ஜாழ்ப்பாணத்தில் குவிக்கப்பட்டன. இஸ்ரேலும் ரஷ்யாவும் நவீன ரக போர் விமானங்களையும் உலங்கு வானூர்திகளையும் அனுப்பி வைத்தன. அவசர அவசரமாக ஆயுத ரீதியில் சிங்கள இராணுவ இயந்திரம் வலுப்படுத்தப்பட்டது. அபாய சங்கை ஊதி உலகத்தின் உதவியை பெற்று இராணுவத்தை பலப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் போரை தொடரும் சந்திரிகாவின் தந்திரோபாயம் வெற்றி பெற்றது. யாழ்ப்பாண சமரில் ஒருதலை பட்சமாக உலக நாடுகள் குறுக்கிட்டு சிங்களத்திற்கு உதவிகளை வழங்கியதால் எமது போர்த்தங்களை தாமதிக்க வேண்டிய நிர்பந்தம் எமக்கு ஏற்பட்டது. 1995 யாழ்ப்பாண நகரை சிங்கள ஆயுதப்படைகள் ஆக்கிரமித்த போதும் அதன் விளைவாக 500,000 மக்கள் இடம்பெயர்ந்த மாபெரும் மனித அவலம் ஏற்பட்ட போதும் உலகம் கண்களை மூடிக்கொண்டு மௌனம் சாதித்தது. ஆனால் இப்போது சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பு படிப்படியாக உடைக்கப்பட்டு மீண்டும் யாழ்ப்பாணம் விடுதலை புலிகளின் ஆட்சிக்குள் வரும் புறநிலைகள் தோன்றிய போது உலக நாடுகள் பதட்டமடைந்து சிங்கள அடக்குமுறை ஆட்சியாளருக்கு உதவிகளை செய்வது எமக்கு ஒரு புறத்தில் ஏமாற்றத்தையும் மறுபுறத்தில் கவலையையும் கொடுக்கிறது. யாழ்ப்பாணம் சிங்கள தேசத்திற்கு உரித்தானது அல்ல. யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண மக்களுக்கே உரித்தானது. இறையாண்மை என்பது ஒரு அரசின் தெய்வீக சொத்துரிமை அல்ல. இறையாண்மையானது மக்களிடமிருந்தே பிறக்கிறது. அது மக்களுக்கே சொந்தமானது. யாழ்ப்பாணத்தின் இறையாண்மை யாழ்ப்பாண மக்களுக்கே உரித்தானது. இராணுவ ஆக்கிரமிப்பு மூலம் தமிழரின் வரலாற்று மண்ணில் சிங்களத்தின் இறையாண்மையை திணித்துவிட முடியாது. தமிழரின் விடுதலை படை என்ற ரீதியில் நாம் எமது மண்ணில் அந்நிய ஆக்கிரமிப்பிற்கு இடமளிக்கப் போவதில்லை. எத்தனை சவால்களுக்கு முகம் கொடுத்தாலும், எத்தனை இடையூறுகளை எதிர்கொண்டாலும், எத்தகைய சக்திகள் எதிர்த்து நின்றாலும் எமது விடுதலை இயக்கம் யாழ்ப்பாணத்தை மீட்டெடுத்தே தீரும். எல்லா சமர்களுக்கும் தாய்ச்சமராக விளங்கிய ஆனையரவு சமரிலும் மற்றும் வடமராட்சி தென்மராட்சி யாழ்ப்பாண நகராட்சி பகுதிகளில் நிகழ்ந்த சமர்களிலும் களமாடி சாதனை படைத்த சகல போராளிகளுக்கும் படை நகர்த்திய தளபதிகளுக்கும் எனது பாராட்டுக்கள். எல்லைப்படையாக அணிதிரண்ட எமது மக்கள் இந்த சமர்களில் நேரடியாக பங்கு கொண்டு போராடியது எமது விடுதலை போராட்டத்திற்கு புதிய தெம்பையும் பலத்தையும் அளித்தது. குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் இவர்கள் தேசப்பற்றால் ஈர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி எடுத்து பெரும் நிலமீட்பு சமர்களில் பங்கு கொள்வது எமது தேசத்திற்கு பெருமை சேர்க்கிறது. எமது விடுதலை போராட்டத்தில் பரந்துபட்ட பொதுமக்கள் இணைந்து கொள்ளும் பொழுதுதான் அது மக்கள் போராட்டம் என்ற உயர்நிலை அரசியல் பரிமாணம் பெறுகிறது. எமது ஆயுத போராட்டத்தில் மக்களின் பங்களிப்பு மேலும் மேலும் பெருக வேண்டும். அதுதான் எமது போராட்டத்தில் பாரிய திருப்புமுனைகளை ஏற்படுத்தும். அதுதான் எமது மண்ணில் எதிரியின் ஆக்கிரமிப்பிற்கு முடிவு கட்டி எமது விடுதலை இலட்சியத்தை வெகு விரைவில் நிறைவுபெறச் செய்யும். எனது அன்பான மக்களே, மீண்டும் 6 காலம் சந்திரிகாவின் ஆட்சி தொடரப்போகிறது. இந்த 6 காலமும் இத்தீவில் அமைதி நிலவுமா அல்லது போரும் வன்முறையும் தலைவிரி தாடுமா என்பது சந்திரிகா கடைபிடிக்கப் போகும் கொள்கையிலும் அணுகுமுறையிலும் தான் தங்கியிருக்கிறது. இந்த அரசானது தென்னிலங்கை இனவாத சக்திகளின் ஆதரவோடுதான் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறது. புலிகளுக்கு எதிராக போர் முரசு கொட்டித்தான் தேர்தலை சந்தித்திருக்கிறது. மிகவும் மோசமான தேர்தல் மோசடிகள் வன்முறைகள் வாயிலாகவே வெற்றிகளையும் பெற்றிருக்கிறது. இனவாத கடும் போக்காளர்களே இந்த அரசின் முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறார்கள். இவர்களில் பலர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றிருக்கிறார்கள். ஆயுத வன்முறையை பாவித்து மிகவும் கேவலமான தேர்தல் மோசடிகளை செய்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய தமிழ் துரோகிகளும் இந்த ஆட்சி கூடத்திற்கு முண்டு கொடுத்து நிற்கிறார்கள். இப்படியாக இனவாதிகளையும் தமிழின துரோகிகளையும் நிர்வாக உயர் பீடங்களில் அமர்த்தி அவர்களது தயவில் தங்கி நிற்கும் சந்திரிக அரசு தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையை தீர்க்க துணிவான முடிவுகளை எடுக்குமா என்பது சந்தேகமே. போர் பற்றியும் சமாதானம் பற்றியும் இனப்பிரச்சினையை தீர்ப்பது பற்றியும் இந்த அரசிடம் ஒரு தெளிவான பார்வையும் திடமான அணுகுமுறையும் இருக்கவில்லை. ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்களே முன்வைக்கப்படுகின்றன. பல்வேறு கருத்தோட்டங்களை கொண்டவர்களும் கடும் போக்காளரும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த அரசானது பல நாக்குகளால் பேசுகிறது, மிகவும் குழப்பகரமாக பேசுகிறது. புலிகளுடன் பேசத் தயார் என ஒரு குரலும், புலிகளை பூண்டோடு அழிப்போம் என இன்னொரு குரலும், புலிகள் சரணடையும் வரை போர் ஓயாது என மற்றொரு குரலுமாக ஜனாதிபதி, பிரதம மந்திரி, இராணுவ தளபதி ஆகிய உயர் அதிகார பீடங்களிலிருந்தே இத்தகைய முரணான குரல்கள் எழுப்பப்படுகின்றன. இந்த வித்தியாசமான குரல்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான பார்வையாளர்களை திருப்திப்படுத்தும் நோக்குடனேயே எழுப்பப்படுகின்றன. சந்திரிகாவும் கதிர்காமரும் வெளிநாடுகளுக்கு ஏமாற்று வித்தை காட்ட பிரதம மந்திரியும் இராணுவ தளபதியும் உள்நாட்டு இனவாத சக்திகளுக்கு தீனி போட்டு வருகின்றனர். மேற்குலக நாடுகள் சமாதானத்தை விரும்புகின்றன. சமாதான வழியில் அரசியல் தீர்வு காணப்படுவதை விரும்புகின்றன. போர் மூலமாக தமிழரின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாதென்பதை வலியுறுத்துகின்றன. எனவேதான் மேற்குலக நாடுகளை திருப்திப்படுத்தும் வகையில் நுட்பமான பிரச்சார அறிக்கைகளை சந்திரிகா வெளியிட்டு வருகிறார். சமாதானம் என்றும் பேச்சுவார்த்தை என்றும் அதிகார பரவலாக்கம் என்றும் அரசியலமைப்பு என்றும் வார்த்தை பிரயோகங்களை கையாண்டு மேற்குலகின் கண்களுக்கு மண் தூவி வருகிறார். தமிழ் மக்களையும் விடுதலை புலிகளையும் பொறுத்தவரை சந்திரிகா ஒரு சமாதான பிரியை அல்ல. இராணுவ தீர்வில் நம்பிக்கை கொண்ட கடும் போக்காளராகவே அவரை நாமும் எமது மக்களும் கருதுகின்றோம். அவரது 6 ஆண்டு கால அரசியல் வரலாறும் தமிழ் மக்களை தொடர்ந்தும் இராணுவ பொருளாதார கொடுமைகளுக்கு ஆளாக்கி வரும் அவரது அணுகுமுறையும் சமீபத்திய அவரது போர் தயாரிப்பு நடவடிக்கைகளுமே எம்மையும் எமது மக்களையும் இத்தகைய நிலைப்பாட்டிற்கு தள்ளியது. இராணுவ செலவீனத்திற்கு ஒதுக்கப்படும் பெருந்தொகை நிதி, பாரிய அளவிலான ஆயுத கொள்வனவு, இடைவிடாது படைக்கு ஆட்சேர்ப்பு, விலகிய இராணுவத்தினரை விரட்டி பிடித்தல், இப்படியாக இராணுவ இயந்திரத்தை பலப்படுத்தி போருக்கு தயார்படுத்தும் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது சந்திரிகா ஒரு இராணுவவாத கடும் போக்காளர் என்பது புலனாகும். இம்மாதம் 9ஆம் திகதி புதிய பாராளுமன்றத்தை திறந்து வைத்து பேசிய சந்திரிகா தமிழரின் இனப்பிரச்சினை குறித்து வெளியிட்ட கொள்கை பிரகடனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் சந்திரிகாவின் குழப்பகரமான பார்வையும் அணுகுமுறையும் தெளிவாகும். இந்த அறிக்கையில் தமிழரின் இனப்பிரச்சினையின் தோற்றம் பற்றி விளக்க முனையும் சந்திரிகா, கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழருக்கு அநீதி இழைக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார். ஆயினும் தமிழர் என்று குறிப்பிடாமல் சிறுபான்மை சமூகங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக பொதுப்படையாக கூறுகிறார். இந்நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார, அதிகார கட்டமைப்பில் பங்கு கொள்வதற்கு சிறுபான்மை சமூகத்தினருக்கு நியாயமான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படவில்லை. அதுதான் இனப்பிரச்சினையின் தோற்றப்பாட்டிற்கு உண்மையான காரணம் என்று சந்திரிகா விளக்கம் அளிக்கிறார். இதில் வேடிக்கை என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு எதற்காக அநீதி இழைக்கப்பட்டது, யாரால் இழைக்கப்பட்டது, எப்படி எந்த வடிவங்களில் இழைக்கப்பட்டது என்ற கேள்விகளுக்கு சந்திரிகா பதில் தரவில்லை. மாறாக தமிழர்களுக்கு எதிராக நிகழ்ந்த அநீதிகள் அனைத்திற்கும் அந்நிய காலனித்துவம் மீது பழியை சுமத்தி விடுகிறார். ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு சட்டங்கள் காலனித்துவ அதிகார கட்டமைப்பில் இருந்து உருவாக்கம் கொண்டவை என்றும், இவை எமது சமூகத்தில் நிலவும் புறநிலைகளுக்கு ஏற்றதாக அமையவில்லை என்றும், சிறுபான்மை சமூகங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டங்களே காரணமாக இருப்பதாகவும் சந்திரிகா கூறுகிறார். சந்திரிகா அளிக்கும் இவ்விளக்கத்தில் தமிழருக்கு எதிரான சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கொடூரமான ஒடுக்குமுறை வரலாறு மிகவும் சாணக்கியமான முறையில் மூடி மறைக்கப்படுகிறது. அத்தோடு இந்த இன ஒடுக்குமுறை வரலாற்றில் சந்திரிகாவின் பெற்றோரது பங்கும் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. தமிழருக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு அரசியல் அமைப்பில் குறை காண்பதும், அந்த அரசியல் அமைப்பை அந்நிய காலனித்துவத்தோடு தொடர்புபடுத்துவதும் முழு பூசணிக்காரை சோட்டில் மறைக்க முயலும் கேலி கூத்தான விடயம். அந்நிய காலனித்துவ தலையீடு காரணமாகவே தமிழீழ மக்கள் தமது வரலாற்று தாயகம் மீதான இறையாண்மையை இழந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. ஆனால் தமிழினம் மீதான திட்டமிட்ட ஒடுக்குமுறையானது இலங்கை தீவு ஆங்கில காலனித்துவத்திலிருந்து சுதந்திரமடைந்ததன் பின்னரே ஆரம்பமாகிறது. இந்த ஒடுக்குமுறைக்கு காரணகர்த்தாவாக விளங்குவது சிங்கள பௌத்த இனவாதமாகும். பௌத்த மதத்தில் வேர்பாய்ச்சி சிங்கள சமூக கட்டமைப்பில் விருட்சமாக வளர்ந்து நிற்கும் இப்பேரினவாத சித்தாந்தம் சிங்கள அரசியல் உலகையும் ஆழமாக ஊடுருவி நிற்கிறது. சிங்கள அரசியல்வாதிகளால் படைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களும் இந்த பேரினவாத சித்தாந்தத்தின் ஒரு வடிவம். ஆகவே தமிழருக்கு கொடுமை இழைத்து வருவது சிங்கள பௌத்த இனவாதமே தவிர சந்திரிகா கூறுவது போல ஆங்கில காலனித்துவ கருத்துலகம் அல்ல. சிங்கள இனவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழர்கள் நிகழ்த்திய அரசியல் போராட்டங்கள் அமைதி வழியிலிருந்து ஆயுத போராக விரிவு பெற்று இறுதியில் முழு அளவிலான போர் வடிவம் பெற்றிருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் படியான விடுதலை புலிகளுக்கும் சிங்கள அரசுக்கும் மத்தியில் இப்போர் நிகழ்ந்து வருகிறது. தன்னாட்சி உரிமையுடைய மக்கள் சமூகம் என்ற ரீதியில் இன அழிப்பை நோக்கமாக கொண்ட அரசு அடக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஆயுதமேந்தி போராடும் உரிமை எமக்குண்டு. சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு இசைவான இந்த உரிமையின் அடிப்படையில் தான் தமிழீழ போர் நடைபெற்று வருகிறது. இதுதான் உண்மை நிலை. ஆனால் சிங்கள அரசு இந்த போர் பற்றிய உண்மை நிலையையும் அதன் வரலாற்று பின்னணியையும் உலகிற்கு இருட்டடிப்பு செய்து வருகிறது. அது மட்டுமன்றி தமிழரின் தேச விடுதலை போரை பயங்கரவாதம் என திரிவுபடுத்தி இழிவுபடுத்தியும் வருகிறது. தனது கொள்கை பிரகடன அறிக்கையில் விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் மத்தியிலான போர் பற்றி சந்திரிகா குறிப்பிடும் போது இனப்பிரச்சினையின் ஒரு விளைவுதான் இந்த போர் என்கிறார். ஆயினும் அதே அறிக்கையில் இப்போரை ஆயுத பயங்கரவாதம் என்றும் குறிப்பிடுகிறார். தமிழீழ போரை இனப்பிரச்சினையின் வெளிப்பாடு என்று கூறும் அதே நாக்குத்தான் அதனை தமிழரின் ஆயுத பயங்கரவாதம் என்றும் வர்ணிக்கிறது. இனப்பிரச்சினையை சமாதான வழியில் தீர்த்து வைப்போம் என்று கூறும் சந்திரிகா பயங்கரவாதத்தை போர் மூலம் ஒழிப்போம் என்றும் முழங்குகிறார். இப்படியாக சந்திரிகா அரசு தமிழரின் போர் பற்றிய உண்மை நிலையை திரித்து மறுத்து பயங்கரவாதம் என பொய் சொல்லி சிங்கள மக்களையும் உலகத்தையும் ஏமாற்றி வருகிறது. தமிழீழ போரானது ஒடுக்கப்படும் தமிழ் மக்களின் விடுதலை போர் என்ற யதார்த்த அரசியல் உண்மையை சிங்கள அதிகார வர்க்கம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இந்த மறுதளிப்புத்தான் தமிழரின் இனப்பிரச்சினையை சிக்கலாக்கி வருகிறது. இதுதான் போரை தீவிரப்படுத்தி வருவதற்கும் காரணமாக இருக்கிறது. இதுதான் இனப்பிரச்சினைக்கு சமாதான வழியில் தீர்வு காண்பதற்கு பெரும் முட்டுக்கட்டையாகவும் இருந்து வருகிறது. சமாதான வழியில் தமிழரின் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்கு எமது விடுதலை இயக்கம் தயாராக இருக்கிறது. நாம் சமாதான வழிமுறைகளுக்கு எதிரானவர்கள் அல்லர். அதேவேளை நாம் சமாதான பேச்சுக்களில் பங்கு பெற்ற தயங்கவும் இல்லை. சமாதான வழி மூலம் கிட்டப்படும் தீர்வானது நியாயமானதாக, நீதியானதாக, சமத்துவமானதாக, தமிழரின் அரசியல் அபிலாசைகளை நிறைவு செய்வதாக அமைய வேண்டும் என்பதே எமது விருப்பம். நோர்வே நாட்டு சமாதான குழுவினரை அண்மையில் வன்னியில் நான் சந்தித்த போது எமது இயக்கத்தின் இந்த நிலைப்பாட்டை தெளிவாக அழுத்தம் திருத்தமாக எடுத்து விளக்கினேன். சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு நாம் நிபந்தனைகள் எதையும் விதிக்கவில்லை. ஆயினும் பேச்சுவார்த்தைக்கு உகந்ததான நல்லெண்ண புறநிலையும் இயல்பு நிலையும் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையே நாம் வலியுறுத்தி வருகிறோம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பரஸ்பரம் பகைமையுடனும் சந்தேகத்துடனும் ஒரு கொடிய போரில் ஈடுபட்டு வரும் இரு தரப்பினரும் சண்டையை தொடர்ந்தபடி திடீரென சமாதான பேச்சில் இறங்குவது நடைமுறை சாத்தியமானதல்ல. இதனால்தான் போர் நெருக்கடியை படிப்படியாக தளர்த்தி போர் ஓய்ந்த சமாதான சூழ்நிலையில் நல்லெண்ண புறநிலையில் பேச்சுக்கள் நடைபெறுவதை நாம் விரும்புகிறோம். இயல்பு நிலை என்னும் பொழுது தமிழ் மக்கள் மீது சுமத்தப்பட்ட பொருளாதார சுமைகள் தடைகள் நீங்கி எமது மக்களின் வாழ்க்கை நிலை இயல்பான இருப்பிற்கு திரும்ப வேண்டும் என்பதையே நாம் கருதுகிறோம். ஒரு உறுதியான தளத்தில் உகந்த புறநிலையில் நல்லெண்ண சூழ்நிலையில் பேச்சுக்கள் நிகழும் பொழுதுதான் அவை ஆக்கப்பூர்வமானதாக அமையும். ஆகவேதான் பேச்சுக்கான நல்லெண்ண புறநிலையின் அவசியத்தையும் தேவையையும் நாம் வலியுறுத்துகின்றோமே தவிர பேச்சுக்களுக்கு நாம் நிபந்தனைகளை விதிக்கவில்லை. போர் நெருக்கடி தளர்ந்து இயல்பு நிலை தோன்றுவதற்கு இரு தரப்பிலிருந்தும் நம்பிக்கையை வளர்க்கும் நல்லெண்ண நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென நோர்வே அரசு சில யோசனைகளை தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் ஆர்வமாக பரிசீலனை செய்து வருகிறோம். எமது மக்கள் அனுபவிக்கும் துன்பச் சுமை குறைந்து பரஸ்பர நல்லெண்ணம் நிலவும் சமாதான சூழ்நிலை தோன்றுவதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை நாம் வரவேற்கிறோம். அதற்கான முன்முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமானால் பதிலாக நாமும் நல்ல முடிவுகளை எடுப்போம். சமாதான பேச்சுவார்த்தை என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு புதிதான விடயமல்ல. தமிழ் மக்கள் சார்பில் எமது விடுதலை இயக்கமும் எமக்கு முந்திய தலைமைகளும் சிங்களத்துடன் எத்தனையோ தடவைகள் பேச்சுக்களை நடத்தியுள்ளன. பண்டா செல்வா ஒப்பந்த காலத்திலிருந்து பல தசாப்தங்களாக பல வரலாற்று சூழல்களில் பல்வேறு நிர்பந்தங்களின் அடிப்படையில் பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆயினும் இப்பேச்சுவார்த்தைகள் தமிழ் மக்களின் பிரச்சினையை தீர்த்து வைக்க தவறிவிட்டன. இதனால் தமிழரின் பிரச்சினை மேலும் மேலும் சிக்கலடைந்து பெரும் போராக விஸ்வரூபம் பெற்றிருக்கிறது. இந்த துரதிருஷ்ட நிலைமைக்கு பிரதான காரணம் தமிழரது பிரச்சினையின் அடிப்படைகளை தமிழரது அரசியல் அபிலாசைகளை சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதுதான். தமிழரின் பிரச்சினைக்கு சமாதான வழியில் நிரந்தரமான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டுமாயின் தமிழர் பற்றிய சில அடிப்படை உண்மைகளை சிங்கள தேசம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அத்தோடு தமிழ் மக்கள் எத்தகைய தீர்வை விரும்புகிறார்கள் என்பதையும் அவர்களது அடிப்படை அபிலாசைகள் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்கள் தனித்துவமான இன அடையாளத்தை கொண்டவர்கள். ஒரு தேசிய இன கட்டமைப்போடு அந்த இனத்துவ பிரஞ்சையோடு வாழும் ஒரு மக்கள் சமூகம். அவர்களுக்கு வரலாற்று ரீதியான தாயக மண்ணாக சொந்த நிலம் உண்டு. எமது மக்கள் விரும்புவதெல்லாம் ஒன்றுதான், தமது சொந்த மண்ணில் நிம்மதியாக நிறைவாக வாழ வேண்டும் என்பதுதான். மற்றவர்களின் அதிகார ஆதிக்கமோ நெருக்குவாரங்களோ இல்லாத ஒரு அரசியல் சூழலில் தம்மைத்தாமே ஆட்சி புரிந்து கௌரவமாக வாழ வேண்டும் என்பதே எமது மக்களின் ஆழமான அபிலாசையாகும். சிங்கள மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்துணர்வின் அத்திவாரத்திலிருந்துதான் ஒரு நியாயமான நிரந்தரமான தீர்வை கட்டியெழுப்புவது சாத்தியமாகும். தமிழர் பிரச்சினையின் அடிப்படைகளை உணர்ந்து சமாதான வழியில் தமிழர்களுக்கு நீதி வழங்க சந்திரிக அரசு முன்வருமா என்பது எமக்கு சந்தேகமே. தமிழர்களுக்கு எதிராக தென்னிலங்கையில் குமுறும் இனக்குரோத வெறியாட்டங்கள், ஆட்சி அதிகாரத்தில் பேரினவாத சக்திகளின் மேலாண்மை, தொடர்ச்சியாக இராணுவமயப்படுத்தப்படும் சிங்கள சமூகம், மகா சங்கத்தினரின் தமிழ் விரோத போக்கு, அரசாங்கத்தின் இராணுவ தீர்வு கொள்கை இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழரின் தேசிய இன பிரச்சினை சமாதான வழியில் தீர்க்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகிறது. அத்தோடு சந்திரிக அரசு மேற்கொள்ளும் சில குருட்டுத்தனமான அணுகுமுறைகளும் இனப்பிரச்சினையின் தீர்வுக்கு முட்டுக்கட்டையாகவும் அமைந்து விடுகிறது. பெருமாளுக்கு முதலமைச்சராக முடிசூட்டி முந்திய இந்திய அரசு இழைத்த மாபெரும் வரலாற்று தவறு போல சந்திரிக அரசும் தமிழ் விரோத குழு ஒன்றை வடகிழக்கில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தியிருக்கிறது. இப்படியான நடவடிக்கைகள் மூலம் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்வதுடன் இனப்பிரச்சினையை மேலும் சிக்கலாக்கி விடுகிறது. எனது அன்பான மக்களே, எமது தேசிய பிரச்சினை இப்பொழுது உலக நாடுகளின் கவனத்தையும் ஆர்வத்தையும் ஈர்த்து வருகிறது. இப்பிரச்சினை சமாதான வழியில் தீர்க்கப்பட வேண்டும் என சர்வதேச சமூகம் விரும்புகிறது. உலக மனச்சாட்சியின் பார்வை எம்பக்கம் திரும்பியிருப்பது நல்லதொரு அறிகுறியாகவே எமக்கு தெரிகிறது. நாம் சமாதான பேச்சுக்கோ அல்லது சமாதான வழியிலான அரசியல் தீர்விற்கோ முட்டுக்கட்டை போடவில்லை என்பதை உலகிற்கு உணர்த்தி வருகிறோம். சமாதான பேச்சுக்கு உகந்ததாக சமாதான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டுமென்ற எமது நிலைப்பாட்டையும் தமிழர்களது அடிப்படை கோரிக்கைகளையும் உலக சமூகம் புரிந்து வருகிறது. தமிழருக்கு எதிரான ஒடுக்குமுறையின் பின்னணியில் உள்ள சக்திகள் யார் என்பதையும் உலகம் இனங்கண்டு வருகிறது. உலக நாடுகளிலிருந்து பெறப்படும் நிதியுதவியையும் ஆயுத உதவியையும் ஆதாரமாக கொண்டே சிங்கள அரசு தமிழருக்கு எதிராக இந்த போரை நடத்தி வருகிறது. பெரியதொரு அழிவு போரை நடத்தி கொண்டு பெருமளவில் அப்பாவி தமிழ் மக்களை கொன்றொழித்துக் கொண்டு சமாதானத்திற்காகவே சண்டையை நடத்துவதாக சந்திரிகா அரசு உலகத்தை ஏமாற்றி வந்திருக்கிறது. ஆயினும் சந்திரிகா அரசு நடத்தும் இப்போரின் நோக்கம் என்ன என்பதையும் இப்போரினால் புலிகளை வெற்றி கொள்ளவோ அன்றைய தமிழரின் பிரச்சனையை தீர்க்கவோ முடியாது என்பதையும் மேற்குலகம் இப்பொழுது உணரத் தொடங்கியுள்ளது. எனவே சிங்கள இனவாத ஆட்சியாளரை சமாதான பாதைக்கு திருப்ப வேண்டுமென்றால் சிங்களத்திற்கு பொருளாதார திணி போட்டு வரும் உலக நாடுகளிடம்தான் அந்த கடிவாளம் இருக்கிறது. தென்னிலங்கை சமூக கட்டமைப்பின் சகல மட்டங்களிலும் பூதாகாரமாக வளர்ந்து வரும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழ் மக்களை காரணியத்துடன் அரவணைத்துக் கொள்ளும் என நாம் நம்பவில்லை. சிங்கள தேசம் இனவாத பிடியிலிருந்து விடுபடாமல் தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறையை தொடருமானால் நாம் பிரிந்து சென்று தமிழீழ தனியரசை அமைப்பதை தவிர எமக்கு வேறு வழியில்லை. காலமும் வரலாறும் எமது போராட்ட இலட்சியத்திற்கு நியாயம் வழங்கியே தீரும். அப்போது உலகமும் அதனை ஏற்றுக்கொள்ளும். சத்திய இலட்சிய தீயில் தம்மை அழித்து கொண்ட மாவீரர்கள் சரித்திரமாக நின்று எமக்கு வழிகாட்டுவார்கள். அந்த தர்மத்தின் வழியில் சென்று நாம் எமது இலட்சியத்தை அடைவோம் என்பது உறுதி. புலிகளின் தாகம், தமிழீழ தாயகம்.